நமஸ்காரம். இந்து தர்மம் சனாதன தர்மம்னு நான் சொல்லுவது மனுஸ்மிருதி கௌதம ஸ்மிருதி ஆகியவற்றின் அடிப்படையில், இவற்றைத்தான் தர்மசாஸ்திரங்கள்னு சொல்லுகிறோம். சாஸ்திரம்னும் போது நியாயசாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், அதுபோல வேதாந்த சாஸ்திரம் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனா தர்மசாஸ்திரம்னு சொன்னால் அது மனு தர்மசாஸ்திரம், கௌதம சூத்திரம், போதாயன சூத்திரம் ஆகியவைதான். நாம நம்ம வீட்டில் செய்யக்கூடிய கர்மங்கள், அது சுப காரியங்களாக இருக்கட்டும், அபர காரியங்களாக இருக்கட்டும், எல்லாம் இந்த சூத்திரத்தின் அடிப்படையில் தான். இந்த தர்மசாஸ்திரங்களிலேயே சிறந்தது மனு தர்மசாஸ்திரம், அதைத்தான் மனுஸ்மிருதி என்று சொல்லுவார்கள். அரசர் நடக்க வேண்டிய வழி, பிரஜைகள் நடக்க வேண்டிய வழி, குடும்பத்தில் மாதா பிதாக்களை எப்படி சுசுரூஷை பண்ண வேண்டும், பிள்ளைகளும் பெண்களும் எப்படி நடக்கணும், ஆறார் பிறந்தா என்னென்ன தீட்டு, போனா என்னென்ன தீட்டு, ஸ்ராத்தங்கள்லாம் எப்படி பண்ண வேண்டும், சொத்து பத்தை எப்படி வச்சுக்கணும், எப்படி பிரிக்கணும், அதில் சண்டை பூசல் டிஸ்பியூட் வந்தால் அதை எப்படி செட்டில் பண்ணி கொள்ள வேண்டும், அந்தந்த வர்ணத்தவர் எந்த தர்மத்தை கடைபிடிக்க வேண்டும், எதெது ஆசிரமங்கள், இப்படி நிறைய விஷயங்களை சொல்லுவது தான் மனு தர்மசாஸ்திரம். அதிலே கல்யாணம் என்கிற இடம் வரும்போது எட்டு விதமான விவாகத்தை பற்றி கூறுகிறார். மூன்றாவது அத்தியாயத்தில் இது ஒரு ஸ்லோகம். பிராம்மோ தெய்வா ததைவ ஆர்ஷா பிராஜாபத்யஸ்ததா ஆசுரா காந்தர்வா ராட்சசைவ பைஷா அஷ்டமஸ்மிருதா. எட்டு விதமான விவாகம், பிராம்ம விவாகம், தெய்வம், ஆர்ஷம், பிராஜாபத்யம், ஆசுரம், காந்தர்வம், ராட்சசம், பைசாச்சம் என்று எட்டு. இதிலே முதலில் சொல்லப்பட்ட நான்கு தான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, உயர்ந்ததாக கருதப்படுகிறது. அவை பிராமம், தெய்வம், ஆர்ஷம், பிராஜாபத்யம். இதில் மிகச்சிறந்தது பிராம விவாகம். இது எதுலையுமே எந்த கொடுக்கல் வாங்கலும் இருக்காது. நல்ல குலம் கோத்திரம் ஆகியவற்றை பார்த்து பெண்ணுக்கு சரியான வயது இருக்கும்போது பெண்ணு தேடி போகாமல் பிள்ளை வீட்டுக்காரர்கள் பெண்ணை தேடி வந்து கல்யாணம் பண்ணி கொள்வது பிராம விவாகம். அதில் இவர்களுடைய குடும்ப பின்னணி, பிள்ளை என்ன படிச்சிருக்கார், பெண் என்ன தெரிந்தவள், ஆச்சார அனுஷ்டானம் எல்லாம் இருப்பவர்களா என்று பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பார்கள். இதில் எந்தவித பணப்பரிமாற்றமோ அல்லது நகநட்டுகள் பரிமாற்றமோ இது எதுவுமே கிடையாது. தர்மத்துக்காக மட்டுமே செய்யப்படுகிற கல்யாணம், இதை பிராமம்னு சொல்றார்கள். அடுத்தது தெய்வம். அதாவது ஒரு பிள்ளை கிடைப்பனா அப்படின்னு பெண்ணினுடைய தந்தையார் காத்திருக்கிறார், ஆனா சரியானபடி கிடைக்கவில்லை. அதனாலே இவர் பிள்ளையை தேடி போகிறார். எங்கேயாவது சாஸ்திரப்படிக்கு யாகம் யஜ்யம் நடக்கிற இடத்தில் ஒரு பிரம்மச்சாரி பிள்ளை ருத்விக்காக இருப்பார், அங்க பிரீஸ்டா இருப்பார்னு வச்சுங்க. அப்ப அவரை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பது, அதைத்தான் தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். இது இரண்டாம் பட்சம். அடுத்தது மூன்றாவது வகை ஆர்ஷம். இதை பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாருக்கு ரெண்டு பசுமாடுகளை தானமாக கொடுத்து அதற்கு பதில் கல்யாணம் பண்ணி கொள்ளுவது. இந்த வகையில் சில வயதான பிள்ளைகள் கூட இளம் பெண்களை கல்யாணம் பண்ணி கொண்டதாக தெரிகிறது. ஏன்னா அந்த வயசு வரைக்கும் அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகாமல் போக மேற்கொண்டு நல்ல குணவத்தியா பிள்ளை குணசாலியா என்றெல்லாம் ரொம்ப பார்க்காமல் பசுமாடுகளை கொடுத்து அதனால் கல்யாணம் பண்ணி கொண்டு விடுவது. இது ஆர்ஷம்னு சொல்லப்படுகிறது. அடுத்து பிராஜாபத்தியம்ங்கிறது, இதுலேயும் எந்த கொடுக்கல் வாங்கல் கிடையாது. ஆனால் கல்யாணம் பண்ணி கொள்ளுவது குழந்தை பெற்றுக்கொள்வதற்காக, அந்த தேவை முக்கியம் என்பதற்காக பண்ணி கொண்டால் அது பிராஜாபத்தியம். இங்கேயும் பெண் வீட்டார்தான் பிள்ளையை தேடி போகிறார்கள். அப்ப முதல்ல சொல்லப்பட்ட வகைங்கிறது தான் பிள்ளை வீட்டார் பெண்ணை தேடி வருவது, எதுவும் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் கல்யாணம் பண்ணி கொள்ளுவது, அதுதான் மிகச்சிறந்தது. இப்ப ஒத்துக்கொள்ளப்பட்ட நாலு வகை பார்த்துட்டோம், பிராமம், தெய்வம், ஆர்ஷம், பிராஜாபத்தியம். அதற்கப்புறம் கல்யாணம் நடக்கிறது, ஆனால் இது தர்மசாஸ்திரப்படி சிறந்ததாக ஒட்டுக்கொள்ளப்படவில்லை. அதுல முதல் வகை ஆசுரம். பிள்ளை பெண்ணுக்கோ பெண்ணு பிள்ளைக்கோ எல்லாம் சரியான பொருத்தமே அல்ல. ஆனால் பெண்ணினுடைய தந்தைக்கோ பெண்ணினுடைய உறவுக்காரர்களுக்கோ நிறைய பணத்தை கொடுத்து பிள்ளை வீட்டுக்காரர்கள் பெண்ணை கல்யாணம் பண்ணி போய்விட்டால் அது ஆசுர முறை. நிறைய பணக்கார ஆண்கள் ரெண்டாந்தாரமாக பெண்களை கல்யாணம் பண்ணி கொண்டதெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது அநேகமாக இந்த வகைப்பட்டதாகத்தான் இருந்திருக்க வேண்டும். அடுத்த ஆறாவது காந்தர்வ விவாகம் என்றால், பெண்ணு பிள்ளை ஆசைப்பட்டாள், பிள்ளை பெண்ணு ஆசைப்பட்டாள், பெண்ணு தானே போய் பிள்ளையோடைய கல்யாணம் பண்ணி கொண்டு இருந்து விடுவது காந்தர்வ விவாகம். இப்ப சகுந்தலா துஷ்யந்தன் கல்யாணம் பண்ணி கொண்டார்கள், காந்தர்வ முறைன்னு கேள்விப்படுறோம். ஏழாவது ராட்சச விவாகம். பெண்ணுக்கு பிள்ளைய பிடிச்சிருக்கு, பிள்ளைக்கு பெண்ணை பிடிச்சிருக்கு. ஆனா பெண் வீட்டுக்காரர்களுக்கு இந்த பிள்ளைக்கு கொடுப்பதற்கு சம்மதம் இல்லை. அதனால பிள்ளை பெண் வீட்டுக்காரர்களோட சண்டையிட்டு அவர்களை அழித்தோ சிறைப்பிடித்தோ பெண்ணை அழைத்துக் கொண்டு போய் கல்யாணம் பண்ணி கொள்ளுவது. கண்ணனே ருக்மிணி தேவியை ராட்சச முறைப்படிதான் கல்யாணம் பண்ணி கொண்டார்னு பாகவத புராணம் கூறுகிறது. இப்ப அவர் பண்ணாருங்கிறதுக்காக நாம பார்த்து செய்ய முடியாது, ஏன்னா அது கடவுளது, நாம் மனிதர்கள். இப்ப கடைசி வகை பைசாச்சம், மிகவும் இகழப்படுகிறது. ஏன்னா இதுல பெண்ணினுடைய விருப்பம், பிள்ளை வீட்டாருடைய விருப்பம், இது எதுவுமே பேச்சில்லை. பிள்ளை பெண்ணுக்கு பிடிக்கிறதோ இல்லையோ அவளுடைய விருப்பத்துக்கும் விரோதமாக அவளை சிறைப்பிடித்து போய் கல்யாணம் பண்ணி கொண்டு விடுவது. இதுல பெண் வீட்டுக்கும் பிள்ளை வீட்டுக்கும் சண்டையே இருக்கும். இதைத்தான் பைசாச்ச முறைன்னு சொல்றார்கள். ஆக இந்த எட்டு வகையான கல்யாணத்தையும் பார்த்தோம். இதுல மிகச்சிறந்த வகையாய் முதல் பிராம வகை. ஆக எட்டு, பிராமம், தெய்வம், ஆர்ஷம், பிராஜாபத்தியம், ஆசுரம், காந்தர்வம், ராட்சசம், பைசாச்சம். அந்தந்த பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் சரியான வயதில் மனம் ஒருமித்து கருத்தொருமித்து நல்ல குடும்பத்தவர்களாய் குணசாலிகளாய் எல்லாருக்கும் அததன்படிக்கு தர்மசாஸ்திரப்படிக்கு கல்யாணமாக வேண்டும் என்று திவ்ய தம்பதிகள் ஸ்ரீரங்கநாச்சியார் ஸ்ரீ ரங்கநாயக்க பெருமானிடத்தே பிரார்த்திக்கிறேன்.
ஆடியோ பிராட்காஸ்டை உங்களுக்காக வழங்குபவர் ஸ்ரீ வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் 9443219021 என்ற எண்ணை உங்கள் மொபைலில் சேவ் செய்யவும். பிறகு இந்த எண்ணிற்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும். தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்.